السلام عليكم ورحمة الله وبركاته الله இடத்தில் நேர் வழியை வேண்டியவனாக இறையச்சத்தை வேண்டியவனாக சொல்லிலும் செயலிலும் இறை நம்பிக்கையிலும் பிரச்சாரத்திலும் வழிகேடுகளை விட்டும் வழி தவறிய சிந்தனைகளை விட்டும் பாதுகாப்பு தேடியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் இமாம் அவர்கள் சற்று முன்னால் சில விஷயங்களை கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களுடைய தர்ஜமா வெளிவந்த போதே பல மேடைகளில் பல இடங்களில், குறிப்பாக சில இடத்தில் தொடர்ந்து பல நாட்கள் இந்த தர்ஜமாவில் உள்ள பல தவறுகளை பற்றியும் கொள்கைக்கு முரணான விஷயங்களை பற்றியும் ஏறக்குறைய இன்றிலிருந்து 4 வருடங்களுக்கு முன்பதாகவே அடியான் பேசியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், திருக்குறானில் விளையாடும் குழப்பவாதி என்ற தலைப்பிலே அந்த சீடிகளை நீங்கள் பலர் பார்த்திருக்கலாம். நமக்கு நோக்கம் ஒரு தனி மனிதனை விமர்சனம் செய்வது அல்ல. அல்லாஹு தஆலா அந்த எண்ணத்திலிருந்து நம்மை இறுதி வரை பாதுகாப்பானாக. ஒரு தனி மனிதனையோ தனி ஜமாஅத்தையோ சாடுவதோ குறை கூறுவதோ நமக்கு நோக்கமல்ல. அஃதலு நாசி மன் அப்ஸர பிஉயூபிஹி, தன் குறைகளை பார்ப்பவன் மக்களில் சிறந்தவன். நம்மிடம் பல குறைகள் இருக்கின்றன, அந்த குறைகளை தேடி திருத்த வேண்டும் என்ற முயற்சியில் தான் இருக்கிறோம். சில விஷயங்கள் சமுதாயத்தில் சீர்கேடுகளையும் சிந்தனை வழிகேடுகளையும் ஈமானிய விஷயத்திலே பல முரண்பாடுகளையும் புகுத்தும்போது அந்த நேரத்திலே கல்வியை கற்றவர்கள் மீது கடமையாகிறது, மக்களுக்கு உண்மையை உணர்த்தும் பொருட்டு, அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாக்கும் பொருட்டு அல்லாஹுவின் இந்த கல்வியை சுமந்தோம், அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையிலே அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நிகழ்கிற தவறுகளை, அவர்களிடத்தில் மார்க்க விஷயத்தில் ஏற்படுகிற முரண்பாடுகளை எடுத்து கூறுவது கடமையாகிறது. அந்த அடிப்படையில்தான் இதற்கு முன்பும் பேசினோம், அதே அடிப்படையில்தான் இன்றும் இன்ஷா அல்லாஹ் பேசுகிறோம். அல்லாஹ் நம் உள்ளங்களை சுத்தப்படுத்துவானாக, நம் எண்ணங்களை தூய்மையாக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று முதலாவது விஷயமாக நாம் ஒன்றை குறிப்பிட இருக்கிறோம். இதற்கு முந்தைய அமர்வுகளிலே இதை பற்றி நாம் பேசியது கிடையாது. அதாவது, முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பொதுவாக தெரியும், முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த விஷயம் ஒன்று, அதாவது அல்லாஹ் ஒன்றை தனக்காக தெரிவு செய்கிறான், தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அங்கே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற அந்த பொருளுக்கு அல்லது அந்த மனிதனுக்கு அல்லது அந்த விஷயத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புரியுதா? அல்லாஹ் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவன் அதற்கு ஒரு தனி சிறப்பு இல்லாமல் தேர்ந்தெடுப்பதில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய பேச்சாகிய அல் குர்ஆனுக்கு அரபி மொழியை தேர்ந்தெடுத்தான். குர்ஆன் யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. கலாமுல்லாஹ் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ். சூரத்து தௌபாவுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இது அல்லாஹ்வுடைய பேச்சு என்று. அல்லாஹ் இதை பேசினான், அல்லாஹ் இதை பேசினான். அல்லாஹ் தன் கலாமை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக தூதர்களை தேர்ந்தெடுத்தான். இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சரியா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இந்த குர்ஆனுக்கு மொழியாக அரபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இந்த அரபி மொழிக்கு என்று தனி சிறப்பு இல்லாமல் ஏதோ ஒரு மொழியிலே குர்ஆனை இறக்க வேண்டும், ஏதோ ஒரு மொழியிலே குர்ஆனை இறக்க வேண்டும்,
எந்த மொழியில் இறக்கினாலும் ஏன் இந்த மொழியில் இறக்கவில்லை, ஏன் அந்த மொழியில் இறக்கினார்கள் என்று மக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு மொழியில் வேதம் இருந்தால்தான் அது முறையாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தில்தான் அரபி மொழியிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அரபி மொழிக்கு என்று தனி எந்த சிறப்பும் கிடையாது, அரபி மொழிக்கென்று தனி எந்த சிறப்பும் கிடையாது. வேதத்தை இறக்க வேண்டும், அதற்கு ஒரு சாதனமாக அல்லாஹ் அரபியை ஆக்கினான். மற்றபடி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த மொழிக்கு எந்தவித தனி சிறப்பும் கிடையாது. எப்படி? உதாரணமாக இந்தியாவிற்கென்று ஒரு பொது தேசிய பாடல் தேவை. அதை ஒருவர் வங்காள மொழியிலே இயற்றினார், மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் தேசிய ஒற்றுமைக்காக. அந்த அடிப்படையில்தான் அரபி மொழியும் என்பது சகோதரர் பிஜே உடைய கருத்து. குர்ஆனை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? இந்தியாவிலே பாடப்படுகிற ஒரு தேசிய கீதத்திற்கு. எப்படி ஒரு தேசிய கீதத்திற்கு மாநிலங்கள் அளவிலே அங்கீகாரம் கிடைக்க வேண்டும்? மொழிகள் மாறுபட்டாலும் அந்த அடிப்படையில்தான் குர்ஆனுடைய மொழி அரபியாக இருந்தாலும் எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இவருடைய பார்வையிலே இவர் கூறுகின்ற வாசகங்களாவது, இஸ்லாம் அரபு மக்களுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து மொழி பேசுபவருக்காகவும் அருளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும். பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு ஒரு வழிகாட்டு நெறியை கொடுத்து ஒரு வழிகாட்டி அனுப்பும் போது ஏதாவது ஒரு மொழியில் தான் கொடுத்து அனுப்ப முடியும். எந்த மொழியில் அந்த வழிகாட்டு நெறி இருந்தாலும் மற்ற மொழியை பேசுவோர் இது குறித்து கேள்வி எழுப்புவார்கள். யாராலும் எந்த கேள்வியும் எழுப்ப முடியாதவாறு இதற்கு ஏற்பாடு செய்ய முடியாது. அரபு மொழிக்கு பதிலாக தமிழ் மொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தால் இதே கேள்வியை மற்ற மொழி பேசும் மக்கள் கேட்காமல் இருக்க மாட்டார்கள். எனவே உலக ஒருமைப்பாட்டை கருத்தில் கொண்டு செய்யப்படும் காரியங்களில் மொழி உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக ஒருமைப்பாட்டை சிதைத்துவிடக்கூடாது. இப்படி எழுதுகின்றவர் தொடர்ந்து கூறுகிறார், நாம் வாழ்கிற இந்திய நாட்டில் பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழ்கின்றனர். அவர்கள் நமது நாட்டிற்கு ஒரு தேசிய கீதத்தை வங்காள மொழியில் உருவாக்கி அதை அனைத்து மொழியினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஏற்றுக்கொண்டிருப்பதால் இந்தியாவிலேயே முதன்மையான மொழி வங்காள மொழிதான் என்றோ மற்ற மொழிகள் தரம் குறைந்தவை என்றோ ஆகிவிடாது. கடைசியாக இப்படி எழுதும்போது, ஏதாவது ஒரு மொழியில்தான் உலகளாவிய ஒரு தலைவரை அனுப்ப முடியும் என்ற அடிப்படையில்தான் நபிகள் நாயகத்திற்கு தெரிந்த அவர்களுடைய தாய்மொழியான அரபி மொழியில் குர்ஆன் அருளப்பட்டது. உலகிலேயே அரபி மொழிதான் சிறந்த மொழி என்பதற்காக அரபி மொழியில் குர்ஆன் அருளப்படவில்லை. இவர்களுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களா? அதாவது உலகிலேயே அரபி மொழிதான் சிறந்த மொழி என்பதற்காக குர்ஆன் அதில் இறக்கப்படவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக இந்த சிந்தனை எவ்வளவு தவறானது, விபரீதமானது என்பதை புரிய வேண்டும். யாருடைய உள்ளத்திலே பொறாமையும் நெருக்கடியும் இருக்குமோ அவர்கள்தான் அல்லாஹ் அவனுடைய படைப்புகளில் அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிற சிறப்பை ஏற்க மறுப்பார்கள். புரியுதா? யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் படைப்புகளின் மீது பொறாமை இல்லையோ, விசாலமான உள்ளம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இந்த படைப்பில் அல்லாஹ் சிலதை சிலவற்றை விட மேன்மைப்படுத்தி இருப்பதை சிறப்பித்திருப்பதை ஏற்க மறுக்க மாட்டார்கள். சரி, இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை கையில் எடுப்போம். இவருடைய இந்த கூற்றுப்படி உள்ளே என்ன ஒரு பொருள் மறைந்திருக்கிறது என்றால், கடைசியில் ஒரு தூதரை அனுப்ப வேண்டும், கடைசியில் ஒரு தூதரை அனுப்ப வேண்டும். எந்த மொழியில் அனுப்பினாலும் மக்கள் அவர்களை ஆட்சேபனை செய்யத்தான் செய்வார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரபு நாட்டிலே ஒரு தூதரை அனுப்பினான். அதாவது குறைஷி வம்சத்திலே ஹாஷிம் குடும்பத்திலே பிறந்த
முஹம்மத் என்ற அந்த மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பு ரீதியாக எந்த தனி சிறப்பும் இல்லை. புரியுதா? இந்த விஷம கருத்து தான் இதிலே மறைந்திருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் கொடுத்திருக்கிற தனி சிறப்புகளை வைத்துக் கொண்டு பிறரை பார்க்கிலும் நான் உயர்ந்தவன் என்ற பெருமை பாராட்டக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. புரியுதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தில்க ருசுல் ஃபத்தல்னா பஅதுஹும் அலா பஅது, இவர்கள் தூதர்கள், இவர்களில் சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறான். அந்த மேன்மையின் விளக்கங்களை அல்லாஹ் சொல்கிறான். உன் இறைவன் படைப்பான், அவன் விரும்பியதை அதிலிருந்து தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அவன் விரும்பியதை, இந்த பூமியில் உள்ள அனைத்து பகுதிகளையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். ஒவ்வொரு மண்ணையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். அல்லாஹு தஆலா தான் படைத்த இந்த பூமியிலே மண்ணிலே அவனுடைய வீட்டை ஏற்படுத்துவதற்கென்று மக்காவை தேர்ந்தெடுத்தான், அந்த மண்ணை தேர்ந்தெடுத்தான் இல்லையா? அந்த மக்கா என்று அவன் படைத்த அந்த மண்ணுக்கு எந்தவித சிறப்பும் இல்லாமல் அங்கே காபாவை அவனுடைய வீட்டை அல்லாஹ் அமைத்தான் என்று சொன்னால் அவனை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டார்கள். உலகிலே எங்கே அல்லாஹ்வுடைய வீட்டை அமைத்தாலும் மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். எனவே மக்காவில் ஏதோ ஒரு இடத்திலே அல்லாஹ் அப்படியே யதார்த்தமாக எந்த விதமான ஒரு தெரிவும் இல்லாமல் சிறப்பும் இல்லாமல் அல்லாஹ் அமைத்து விட்டான். அன்பிற்குரியவர்களே, ஒரு சின்ன ஒரு ஞானம் ஒவ்வொரு மனிதனை சிந்தித்து பார்த்தால் கூட இது புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமுல் ஹாகிமீன், ஞானவான்களுக்கெல்லாம் ஞானவான், அறிவாளிகளுக்கு மேலெல்லாம் அறிவாளி, ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், கபீர் அல்லாம், அத்தனை ஞானத்தின் சிஃபத்துகளை தன்னுள் வைத்திருப்பவன். அவன் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அந்த இடத்திற்கு என்ன ஒரு தனி சிறப்பு இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் ஒரு மனிதரை தனக்கு தூதராக தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அந்த மனிதருக்கென்று ஒரு தனி சிறப்பு இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அது போன்றுதான் அல்லாஹ் அவன் படைத்த அத்தனை மொழிகளிலே ஒரு மொழியை அவனுடைய பேச்சுக்காக தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அந்த மொழிக்கு ஒரு தனி சிறப்பு இல்லை. ஏனைய மொழிகளை போன்றுதான் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வலுக்கட்டாயத்திலே நிர்பந்தத்திலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் என்றால் இவர்கள் யாரை குறை கூறுகிறார்கள்? இவர்களுடைய இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு ஐப், குறை சேர்க்கிற வார்த்தை. தஆல அல்லாஹு அம்மா யகூலூன உலுவன் கபீரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு ஹிர்கல், நசரானியாக இருந்த ஒரு மன்னன், ஒரு காஃபிர் தெரிந்து வைத்திருந்ததை கூட அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட இவர்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை. புகாரியுடைய ஆரம்ப ஹதீஸில் நீங்கள் படிக்கலாம். அபு சுஃபியானிடத்திலே கேட்கிறார், உங்கள் நபி எந்த குலத்திலே அனுப்பப்பட்டார்? எங்களிலே உயர்ந்த குலத்திலே, குறைஷி குலத்திலே அனுப்பப்பட்டார் சொல்கிறார்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, அல்லாஹ் இந்த மக்களை படைத்தான், இரண்டாக பிரித்தான், மனிதர்கள், மனிதர்கள் அல்லாத படைப்புகள், அதிலே சிறந்த படைப்பாகிய மனிதர்களை என்னை வைத்தான். இந்த மனிதர்களை அல்லாஹ் இரண்டாக ஆக்கினான், ஒருவர் அரபிகள், அரபியர்கள், மற்றவர்கள் அஜமிகள், இவர்களிலே சிறந்தவர்களிலே அல்லாஹ் என்னை ஆக்கினான். பிறகு அரபியர்களை அல்லாஹ் பல குடும்பங்களாக ஆக்கினான், அதிலே சிறந்த குடும்பமாகிய குறைஷியிலே, அதிலே சிறந்த வீடாகிய ஹாஷிம் வீட்டிலே அல்லாஹ் என்னை பிறக்க செய்தான். புரியுதா? அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு இது. யார் கொடுக்கிற சிறப்பு? அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரான் 33வது வசனத்திலே கூறுகிறான், இன்னல்லாஹஸ்தஃபா ஆதம் வ நூஹன் வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன் ذுரியதன் பஅதுஹா மின் பஅத். அல்லாஹ் ஆதமை தேர்ந்தெடுத்தான், நூஹை தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிமுடைய சந்ததியை தேர்ந்தெடுத்தான், இம்ரானுடைய சந்ததியை தேர்ந்தெடுத்தான், இவர்களில் ஒருவர் ஒருவருடைய குடும்பத்தார்கள் சந்ததிகள். அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற இவர்களை மதிப்பது நம் மீது ஈமானிய கடமை, அவர்களை நேசிப்பது நம்முடைய ஈமானுடைய கடமை. ஏதோ தூதர்கள் அனுப்பணுங்க, அதனால இவர்கள் அனுப்புனாங்க, அவ்வளவுதாங்க. இதை தவிர வேற எதுவும் இவர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இவர்கள் யாரை உயர்த்து நாடுகிறார்கள், யாரை கேவலப்படுத்த நாடுகிறார்கள்? இப்ராஹிம் என்ற ஒருவரை அவ்வளவு பெரிய ரிசாலத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு எதிர்பாராவிதமாக அப்படியே தேர்ந்தெடுத்து விட்டானா, அல்லது அந்த மனிதரிடத்திலே சிறப்புகளும் அந்த கண்ணியங்களையும் அல்லாஹ் வைத்ததற்கு பிறகு அவரை தேர்ந்தெடுத்தானா? அது போன்றுதான் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லா. அப்படித்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன், இந்த குர்ஆனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரபி மொழி, இது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ எப்படி அனுப்பினாலும் ஒரு கேள்வி வரும், எனவே அரபியிலே அனுப்புவோம் என்ற ஒரு இக்கட்டின் அடிப்படையிலோ அனுப்பப்பட்டது கிடையாது. நிர்பந்தங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் ஏன் மொழிகளை பல மொழிகளாக ஆக்குகிறான்? ஒரே மொழியாக ஆக்கி இருக்கலாம். ஒற்றுமையை மட்டும் அல்லாஹ் குறிக்கோளாக கொண்டிருந்தால் எல்லா மக்களுக்கும் ஒரே மொழி ஆக்கி இருக்கலாமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? படைத்தவன் அல்லாஹ். وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْوَانِكُمْ وَأَلْسِنَتِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று வானங்கள் பூமிகளை படைத்திருப்பது, நிறங்களும் மொழிகளும் மாறுபட்டிருப்பது. சிந்திப்பவர்களுக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. எல்லா மொழிகளும் அல்லாஹ் படைத்த மொழி, ஆனால் அந்த மொழிகளில் ஒன்றுக்கு ஒன்றை விட சிறப்புகள் இல்லை, மேன்மை இல்லை என்று அறிவுள்ளவர்கள் மறுக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் எல்லா மொழிகளையும் விட, அல்லாஹ் படைத்த எல்லா மொழிகளையும் விட அரபி மொழிக்கு சிறப்பு இருக்கிறது என்று குர்ஆனை நம்பிக்கை கொண்ட மூமின்களுடைய ஈமான். எல்லா மக்களும் மனிதர்கள், ஆனால் அந்த மனிதர்களிலே தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு என்று நம்பிக்கை கொள்பவர்கள் தான் தூதர்களை நம்பிக்கை கொண்டவர்கள். சரி, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை வசனங்களிலே குறிப்பிடுகின்றான்? சூரா யூசுப், சூரா யூசுஃபுடைய இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு தஆலா அவன் இறக்கிய இந்த குர்ஆனை புகழும் போது, இது அரபி மொழியில் இறக்கப்பட்டது என்பதையும் சேர்த்து சொல்கிறான். நீங்கள் ஆழமாக சிந்தித்து புரிய வேண்டும் என்பதற்காகவே அரபி குர்ஆனை நாம் இறக்கினோம். குர்ஆனன் அரபியன், குர்ஆனன் அரபியன். அல்லாஹுடைய கலாம் அந்த குர்ஆனுக்கு சிறப்பு சேர்க்கிற விதமாக உலகிலேயே அல்லாஹ் படைத்த மொழிகளில் சிறந்த மொழியாகிய அரபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த காரணத்தால் தான் குர்ஆனை நான் இறக்கினேன், நீங்கள் சிந்தித்து புரிய வேண்டும் என்பதற்காக என்று சொல்கிற இடத்திலே அது அரபி மொழியில் இறக்கப்பட்டது என்பதையும் சேர்த்து சொல்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியன். புரிகிறதா? அதுபோன்று சூரத்துர் ரஅத் 13வது அத்தியாயத்திலே 37வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வகதாலிக அன்ஸல்நாஹு ஹுக்மன் அரபியன், வகதாலிக அன்ஸல்நாஹு ஹுக்மன் அரபியன். அல்ஹம்துலில்லாஹ், இங்கு உட்கார்ந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாம் அரபி மொழியை நன்கு படித்தவர்களாகவும் அதனுடைய இலக்கியத்தை, இலக்கணத்தை, அதனுடைய விளக்க உரைகளை படித்தவர்களாக இருந்திருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வரிக்குள்ளும் அத்தனை விளக்கங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தமிழிலே விரிவாக சொல்வதென்றால் இன்று இரவு கூட போதாது. அல்லாஹ் சொல்கிறான், அன்ஸல்நாஹு ஹுக்மன் அரபியன். குர்ஆனுக்குள்ள இன்னொரு பெயர் ஹுக்கும், அதாவது சட்டம், சட்ட நூல். அரபி மொழியைச் சேர்ந்த சட்ட நூலை, சட்ட நூலாக நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். எப்படி சொல்கிறார்? அரபி மொழியைச் சேர்ந்த சட்ட நூலாக, தன்னுடைய வேதத்தை கொண்டு அல்லாஹ் எங்கேயெல்லாம் தன் பெருமையை பேசுகிறானோ, எப்படி அல்லாஹாலா அவனுடைய பெருமையை பேசுவதற்கு அவன் தகுதியானவன், பெருமைகளுக்கு அவன் தான் தகுதியானவன். அல் முத்தகப்பிர் அல் முத்தால் அவன் சொல்கிறான், நான் என்னுடைய இந்த குர்ஆனை அரபி மொழியை சேர்ந்த சட்ட நூலாக இறக்கியிருக்கிறேன். அதுபோன்று சூரத் தாஹா 20வது அத்தியாயம் 113வது வசனம், وكذلك انزلناه قرانا عربيا وصرفنا فيه من الوعيد لعلهم يتقون او يحدث لهم ذكرا. நாம் இந்த என் பேச்சை அரபி மொழி குர்ஆனாக இறக்கி இருக்கிறோம். எப்படி? குர்ஆனன் அரபியன். இதிலே பல எச்சரிக்கைகளை விரிவாக நாம் கூறியிருக்கிறோம். மக்கள் என்னை பயந்து கொள்வதற்காக அல்லது இந்த குர்ஆன் அவ்வப்போது அவர்களுக்கு நினைவூட்டலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக. அதுபோன்று சூரா ஜுமர் 39வது அத்தியாயம் எவ்வளவு அல்லாஹு தஆலா அழகிய முறையிலே குறிப்பிடுகிறான் பாருங்கள். وَلَقَدْ ضَرَبْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ قُرْآنًا عَرَبِيًّا غَيْرَ ذِي عِوَجٍ لَعَلَّهُمْ يَتَّقُونَ. சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்தின் 36-37வது வசனம் என்ன சொல்கிறான்? மக்களுக்கு இந்த குர்ஆனிலே எல்லா உதாரணங்களையும் நாம் விவரித்தோம், அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக என்று கூறிவிட்டு, நாம் எப்படி இந்த குர்ஆனை விவரித்தோம், நாம் எப்படி இந்த குர்ஆனை விவரித்தோம் சொல்லும் போது, குர்ஆனன் அரபியன் கைரதி இவஜின், கோணலற்ற குறையற்ற நெருடலற்ற அரபி மொழியில் இந்த குர்ஆனை இறக்கினோம். எங்க இவ்வளவு அன்போடு தான் உருவாக்கிய மொழிகளில் ஒரு மொழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கலாமுக்கு தேர்ந்தெடுத்ததை பற்றி புகழ்ந்து பேசுகிறான், இந்த மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று கூறினால் யாருடைய சிறப்பை மறுக்க நினைக்கிறார்கள்? யாருடைய இல்மிலே குறை காணுகிறார்கள்? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம் 3வது வசனம், கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபியன் லிகௌமி யஅலமூன் பஷீரன் வ நதீரன் ஃஅஅரத அக்ஸருஹும் ஃபஹும் லா யஸ்மஊன். அல்லாஹ் சொல்கிறான், ஹமீம் தன்ஸீலு மின ரஹ்மான ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் கிதாப், இது புத்தகம், இதனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. எப்படி? குர்ஆனன் அரபியன், அரபி மொழியில் அரபி மொழியான குர்ஆனாக இது இதனுடைய சட்டங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அறிகின்ற மக்களுக்காக இந்த குர்ஆன் நற்செய்தி சொல்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. மக்களில் அதிகமானவர்கள் செவியேற்க மாட்டார்கள், பயன்பெறும் விதத்திலே செவியேற்க மாட்டார்கள். பிறகு சூரத்து ஷூரா 42வது வசனம், 42வது அத்தியாயம் 7வது வசனம், وكذلك اوحينا اليك قرانا عربيا لتنذر ام القرى ومن حولها وتنذر يوم الجمع لا ريب فيه فريق في الجنه وفريق في السعير. நபியே, நாம் உமக்கு வஹி இறக்கினோம் அரபி குர்ஆனாக, குர்ஆனன் அரபியன், அரபி குர்ஆனாக. குர்ஆனிலிருந்து அரபியை பிரிக்க முடியாது, குர்ஆனுக்குள்ள சிறப்பிலிருந்து அரபி மொழியின் சிறப்பை பிரிக்க முடியாது. பிறகு சூரா ஜுஹ்ருஃப் 43வது அத்தியாயம், இவையெல்லாம் தொடர்ந்து வருகின்றன, இன்னா ஜஅல்னாஹு குர்ஆனன அரபியன் லஅல்லகும் தஅகிலூன் வஇன்னஹு ஃபி உம்மில் கிதாபி லதைனா லஅலியுன் ஹகீம். அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த வஹியை அரபி குர்ஆனாக ஆக்கியிருக்கிறோம் நீங்கள் சிந்திப்பதற்காக. இது அல்லவுஹுல் மஹ்ஃபூஸ் என்ற தாய் புத்தகத்திலும் உம்முல் கிதாபிலும் நம்மிடத்திலே கண்ணியத்திற்குரிய ஞானமிக்க வேதமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே, எந்த வேதத்தை பற்றி அல்லாஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே பாதுகாக்கப்பட்ட அந்த புத்தகத்திலே நான் இதை கண்ணியப்படுத்தி உயர்வாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறானோ, அந்த குர்ஆனுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மொழிதான் அரபி மொழி. ஏனைய மொழிகளில் இந்த அரபி மொழிக்கென அரபி மொழிக்கென்று தனி சிறப்புகள் இல்லாமல், தனி ஞானமும் நுட்பமும் ஆழமும் இல்லாமல் அல்லாஹ் இந்த மொழியை அவனுக்கென தேர்ந்தெடுப்பதில்லை. பிறகு பாருங்கள், முந்திய சமுதாய மக்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள், இறுதி உம்மத்துக்கு இறக்கப்பட்ட வேதமாகிய அல் குர்ஆன், இந்த இரண்டையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயம், வமின் கப்லிஹி கிதாபு மூசா இமாமம் வ ரஹ்மதன் வஹாதா கிதாபுன் முஸத்திகுன் லிசானன் அரபியன் லியுந்திர அல்லதீன அல்லமு வபுஷ்ரா லில் முஹ்சினீன் வபுஷ்ரா லில் முஹ்சினீன். இதற்கு முன்னால் மூசாவுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வேதம் இமாம், முன்னோடி, அருள், தௌராத்துடைய சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து குர்ஆனுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். வஹாதா கிதாபுன், இது புத்தகம், இது உண்மைப்படுத்துகிறது, முந்திய வேதங்களை உண்மைப்படுத்துகிறது என்று கூறியதற்கு பிறகு, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மொழியின் சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான். பொதுமா இல்லை, அதாவது மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லை என்றால் இந்த குர்ஆன் உண்மையானது, உண்மைப்படுத்தக்கூடியது. அடுத்த செய்திக்கு போயிருக்கலாமா இல்லையா? தௌராத்தின் சிறப்பை சொன்னான், அது வழிகாட்டக்கூடியது, ரஹ்மத் என்று. குர்ஆனின் சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனின் சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான், இது உண்மைப்படுத்தக்கூடியது என்று. சரி, குர்ஆன் அரபியில் இறக்கப்பட்டதால் அதற்கு தனி சிறப்பு இல்லை என்றால் இங்கே அல்லாஹ் இத்தோடு வசனத்தை நிறுத்தியிருப்பான். ஆனால் முந்திய வேதங்கள் எல்லாம் அரபி மொழியில் இறக்கப்பட்டதல்ல, இந்த குர்ஆனோ அரபி மொழியில் இறக்கப்பட்டதால் இதற்கு மேலும் கூடுதல் உயர்வுகள், சிறப்புகள் இருக்கின்றன என்பதற்குத்தான் அவன் குறிப்பிடுகிறான். சூரத்துல் அஹ்காஃபுடைய 12வது வசனம், இந்த குர்ஆன் கிதாபுன் முஸத்திகுன் லிசானன் அரபியன், அரபி பாஷையில் இந்த குர்ஆன் மற்ற வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. லிசான் என்ன சொல்லுவாங்க? லிசான், லாங்குவேஜ், நாக்கு. லிசான்னா நாக்கு. மொழிக்கு அரபியில் என்ன சொல்வார்கள்? லுகா என்று ஒரு வார்த்தை, லிசான் என்று ஒரு வார்த்தை. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரபி மொழியை குறிப்பிடும் போது லுகா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. என்ன வார்த்தையை பயன்படுத்தவில்லை? லுகா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக மொழியை ஆழமாக, அழுத்தமாக, சரியாக குறிக்கக்கூடிய லிசான், நாக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். லிசானன் அரபியன், அரபி மொழியில், அரபி மொழியில் இந்த குர்ஆனை, ஏனைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரபி மொழிக்கென்று ஒரு தனி சிறப்பு இருப்பதால் தான் அரபி மொழியை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் அவனுடைய கலாமுக்கு தேர்ந்தெடுத்த அரபி மொழிக்கு ஏனைய மொழிகளை பார்க்கிலும் சிறப்பு இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்வது குர்ஆனை நம்பிக்கை கொள்வதின் ஒரு பகுதி. இதுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை உள்ள உலகத்தில் உள்ள எல்லா அஜமி மக்களும் சரி, அவர்களுடைய மொழிகள் வேறுபட்டிருந்தாலும் சரி, குர்ஆனுடைய மொழியின் மீது அவர்கள் வைத்திருந்த ஈமான், அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இவருடைய இந்த வார்த்தை முற்றிலும் இந்த ஈமானிய நம்பிக்கையை, குர்ஆனுடைய மொழியின் மீது உலக முஸ்லிம்கள் வைத்திருக்கின்ற, அதுவும் ஏதோ நாம் முஸ்லிம் என்ற காரணத்தால் அல்ல, அதாவது இவர் சொல்வது போன்று எதிர்பாராதமல் அப்படியே இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மொழியை இப்படி புகழ்ந்திருப்பதால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறும் குர்ஆனுக்காக அரபி மொழியை தேர்வு செய்தது மட்டும் இல்லாமல், புரியுதா இல்லையா, வெறும் தேர் ஏதோ ஒரு இவர்கள் கூறுவது போன்று நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தேர்வு செய்திருந்தால் ஏறக்குறைய 10 மேற்பட்ட இடங்களிலே இந்த அரபி மொழியை புகழ வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையில் குர்ஆனிலே உயர்வை கொண்டு கண்ணியத்தை கொண்டு ஒன்று நினைவு கூறப்படுகிறது என்றால் அதனுடைய உயர்வை புகழை அதனுடைய கண்ணியத்தை நாம் சொல்ல வேண்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆனிலே ஒரு நபியினுடைய பெயர் கூறப்படுகிறது என்றால் அவருடைய கண்ணியம் எப்படி இருந்திருக்கும்? இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஒரு மொழியை பற்றி இப்படி புகழ்ந்து சொல்லுகிறான் என்றால் அந்த மொழிக்கு தனி சிறப்பு இல்லை என்று மறுப்பது எதை மறுப்பது? அல்லாஹ் இந்த மொழியை கொண்டு அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனை புகழ்ந்ததை மறுப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹ். இன்னும் 2 வசனங்களை பாருங்கள். சூரத்துல் நஹ்ல் 16 அத்தியாயம். இது மிகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குறிப்பாக அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். வழிகேடான சிந்தனைகள், அது காதியானி சிந்தனைகளாக இருக்கட்டும், பரேலவி சிந்தனைகளாக இருக்கட்டும், அல்லது குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே இந்த உம்மத்தின் மூத்த சமுதாயத்தால் அறியப்படாத புதுமையான கருத்துகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் உள்ளே வருவதற்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய சமுதாயத்திலே சிலரிடத்திலே இருக்கின்ற அறியாமை. என்ன அறியாமை? அந்த அறியாமையை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சூனியமான வார்த்தைகளால் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்யும் போது பாமரர்கள் அதிலே சிக்கிக்கொள்கிறார்கள். நாளடைவிலே அது அவர்களுடைய கொள்கையாக மாறி அதற்கென ஒரு தலைமுறை அங்கே உருவாகி விடுகிறது. ஆகவே குர்ஆன் ஹதீஸுடைய நேரிய சிந்தனைகளை நமது சிறப்பிற்குரிய முன்னோர்களாகிய சஹாபாக்கள், தாபிஈன்கள் அவர்களுடைய மாணவர்களின் வழிகளிலே பரப்புவது, படிப்பது, படித்துக் கொடுப்பதை தவிர இந்த மாதிரியான சிந்தனைகளை எதிர்கொள்வதற்கு வேறு வழி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சூரத்து நஹ்லுடைய 103 வசனத்திலே. இங்கே என்ன பிரச்சனை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஒரு இரும்பு பட்டறையிலே கொல்லன் தொழில் புரிகின்ற ஒரு அஜமி ரோம் நாட்டைச் சேர்ந்த ஒருவரிடத்திலே சென்று அமர்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் நபியாக தலைவராக இருந்தும் மக்களை அவர்களுடைய மொழியின் காரணமாக, நிறத்தின் காரணமாக, அடிமை தலைவர் என்பதின் காரணமாக பிரித்து பார்க்க மாட்டார்கள். தாவாவை இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் சரி அவரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அடிமையிடத்திலே சென்று அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அழைப்பு கொடுப்பார்கள். இதை பார்த்த குறைஷிகள் புதிதாக ஒரு கதை கட்டினார்கள். என்ன கதை தெரியுமா? இவர் இந்த ரோம் நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்துவரிடத்திலே சென்று, ரோம் நாட்டிலே சேர்ந்த கிறிஸ்துவரிடத்திலே சென்று ஏதோ படித்து கொண்டு வருகிறார், அவர் கற்றுக் கொடுக்கிறார், அதுதான் இந்த குர்ஆன் என்று குறைஷிகள் பேசினார்கள். புரிஞ்சுச்சா? இதை மறுத்து அல்லாஹ் இறக்கிய வசனம்தான் சூரத்து நஹ்லுடைய 103 வசனம். வலகத் நஅலமு அன்னஹும் யகூலூன் இன்னமா யுஅல்லிமுஹு பஷர் லிஸானுல் லதீ யுல்ஹிதூன இலைஹி அஅஜமியுன் வஹாதா லிஸானுன் அரபியும் முபீன். என்ன சொல்கிறார் அல்லாஹ் தஆலா? நமக்கு தெரியும் இந்த மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதெல்லாம் ஒரு மனிதர் தான் என்று. பிறகு அல்லாஹ் மறுக்கிறான் இதை. இல்லை, எந்த மனிதருடைய மனிதரின் பக்கம் இந்த குர்ஆனை இவர்கள் சேர்க்கிறார்களோ அவருடைய மொழியோ அஜமியுன், ஒரு அஜமி மொழி. என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? அஜமி மொழி. வஹாதா லிசானுன் அரபியும் முபீன், இதுவோ எதை பார்த்து? எதை பார்த்து? குர்ஆனை பார்த்து. வஹாதா இதுவோ லிசானுன் அரபியுன் முபீன், தெளிவான அரபி மொழி. அங்கே என்ன சொல்கிறான்? இவர்கள் எவரின் பக்கம் இந்த குர்ஆனை சேர்க்கிறார்களோ அவருடைய மொழியோ அஜமி மொழி, இதுவோ லிசானுன் அரபியுன் முபீன், தெளிவான, தெல்ல தெளிவான. முபீன் என்று சொன்னால் சூரியனை விட வெளிச்சமிக்க தெளிவான, பிரகாசமான, கிளியர். அதில் எந்த விதமான மூடல்களோ நெருடல்களோ, அதாவது புரிய முடியாத குழப்பங்களோ, அதாவது ஒரு கருத்தை ஆழமில்லாமல் மேலோட்டமாக சொல்லும்படியான மொழி அல்ல லிசானுன் அரபியும் முபீன். இப்ப சொல்லுங்க, அரபி மொழிக்கென்று தனி சிறப்பு இல்லை என்று சொன்னால் இது யாரை மறுப்பது, எதை மறுப்பது? இவர் ஆரம்பத்தில் எழுதுகிற இந்த வசனத்தையும் பாருங்கள். அரபி மொழிதான் தேவ மொழி என்பதோ, அதுதான் உலகிலேயே உயர்ந்த மொழி என்பதோ இதற்கு காரணம் அல்ல. எல்லா மொழிகளும் சமமானவை என்றே இஸ்லாம் கூறுகிறது. மொழியின் அடிப்படையில் எவரும் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்பது இஸ்லாத்தின் கொள்கை. இது அறியப்பட்ட ஒரு சட்டம். நான் அரபி என்பதால் ஒருவன் தன்னை மேன்மையானவனாக கருதலாமா? அது கூடாது. அதுதான் அங்கே மறுக்கப்படுகிறது. புரியுதா? மொழியை வைத்தோ அல்லது நிறத்தை வைத்தோ பெருமை பேசுவது, வித்தியாசம் பாராட்டுவது, அது கூடாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஆனால் சிறப்பு இருக்கிறதா இல்லையா? இவர்களுடைய வாதத்தின்படி இன்னும் சில இடங்களில் இவர்கள் கூறியிருக்கிறார்கள், குறைஷி குலத்திற்கென்று தனி சிறப்பு இல்லை என்று. குறைஷி குலத்திற்கென்று தனி சிறப்பு இல்லை என்று. என் அன்பிற்குரியவர்களே, இந்த சோதனைகளை எல்லாம், இந்த குமுறல்களை எல்லாம் எங்கே சொல்வது? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லிஇலாஃபி குறைஷின் إلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை ஏற்றுக்கொள்வதிலே என்ன நமக்கு மனதிலே நெருடல் இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குரைஷி கூட்டத்தை பற்றி சொல்கிறான், இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள். லிஇலாஃபி குரைஷின், மார்க்க அறிஞர்கள் குர்ஆனின் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், குர்ஆனிலேயே ஒரு குடும்பத்தின் பெயர் கூறப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு வம்சத்தின் பெயர் கூறப்பட்டிருக்கிறது என்றால் அது யாருடைய பெயர்? குரைஷிகளுடைய பெயர். லிஇலாஃபி குரைஷின், குரைஷிகளுக்கு அல்லாஹ் பிரியமாக்கி வைத்திருக்கின்ற காரணத்தால், ஈலாஃபிஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரியமாக்கி வைத்த காரணத்தால், ரெண்டு முறை சொல்கிறார், கோடைகால குளிர்கால பயணத்தை அல்லாஹ் இவர்களுக்கு பிரியமாக்கி இலகுவாக்கி வைத்திருக்கின்ற காரணத்தால், உலக மக்களையெல்லாம் தன்னை வணங்கும்படி அழைக்கிற அல்லாஹ் குறிப்பாக குறைஷிகளை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு முன்னால் இருக்கும் இந்த வீடு, இந்த வீட்டுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, பசியிலிருந்து உங்களுக்கு உணவளித்தான், வஆமனஹும் மின் கௌஃபின், பயத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை அளித்தான் என்று குறைஷிகளுடைய உயர்வை அல்லாஹ் பேசுகிறான். நபி உயர்ந்தவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் நபி பிறந்த வம்சமும் குடும்பமும் உயர்ந்தது இல்லை என்று நாங்கள் உயர்ந்தது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் என்ன முரண்பாடான நிலைமை? புரிகிறதா? நபி உயர்ந்தவர், ஆனால் நபி பிறந்த குடும்பமும் வம்சமும் அதற்கு உயர்வு இல்லை என்று சொன்னால் இது என்ன முரண்பாடான நிலைமை? கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரபி மொழிக்கென்று தனி சிறப்பு இருக்கிற காரணத்தால் தான் ஒரு ரோம் நாட்டைச் சேர்ந்தவன் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான் என்று சொல்லும் போது அல்லாஹ் கூறுகிறான், இல்லை, அவன் பேசக்கூடிய மொழி அஜமி மொழி. அவன் பேசக்கூடிய மொழி என்ன? அஜமி மொழி. இந்த குர்ஆனோ தெளிவான அரபி மொழி என்று குர்ஆனை புகழ்கிறான். அது போன்று இரண்டாவது வசனம், சூரா ஷுஅரா 26வது அத்தியாயம், அல்லாஹ் கூறுகிறான், وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَالَمِينَ نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينُ عَلَى قَلْبِكَ لِتَكُونَ مِنَ الْمُنْذِرِينَ بِلِسَانٍ அரபியும் முபீன். அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவின் வேதமாகும் இது. இதை அர்ரூஹுல் அமீன் என்ற நம்பிக்கைக்குரிய ரூஹ் இறங்கி இருக்கிறார் இந்த குர்ஆனை கொண்டு. அலா கல்பிக்க, உன் உள்ளத்தின் மீது. யாரை பார்த்து சொல்கிறார்? நபியை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லி தகூன மினல் முன்தீரின், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக நீர் ஆக வேண்டும் என்பதற்காக. பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபி மொழியிலே. பிலிசானின் அரபியின் முபீன், அதாவது மற்ற மொழிகளில் இல்லாத தெளிவும், மற்ற மொழிகளில் இல்லாத கருத்தாழமும், மற்ற மொழிகளில் இல்லாத சொல்நயமும், மற்ற மொழிகளில் இல்லாத பொருள் விசாலமும் இந்த மொழியில் அல்லாஹ் வைத்திருப்பதால் இந்த மொழிக்கென தனி சிறப்பு உண்டு. இந்த சிறப்பை முன்னிட்டுத்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனுக்காக இந்த மொழியை தேர்ந்தெடுத்தான். இது குர்ஆனை நம்பக்கூடிய ஒரு மூமின் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானிய கடமை. புரியுதுங்களா? ஆகவே அரபி மொழிக்கு சிறப்பில்லை என்று கூறுவதை பலர், என்னங்க இது ஒரு விமர்சனம் செய்யறதுக்கு உள்ளதா என்று சிலர் கேட்கலாம். என்னங்க சிலர் எப்படி கேட்கலாம், இது ஒரு விமர்சனத்துக்குள்ள விஷயமா என்று? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது இவர்களுடைய ஆரம்பம். முதலிலே அரபி மொழிக்கு சிறப்பு இல்லை, அரபி மொழிக்கு என்று தனி மேன்மை இல்லை என்று மறுத்தது, இது இவர்களுடைய முதல் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பின்னால் இன்னும் பல நச்சுத்தன்மை வாய்ந்த கருத்துகள் மறைந்திருக்கின்றன. என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுல் அம்பியாவாக, ரஹமத்துலில் ஆலமீனாக, சையீதுல் அரபி வல் அஜமாக, தன்னுடைய ஹபீபாக, தன்னுடைய ஹலீலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால் அதற்கு என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீர்கள்? அவர்களிடத்திலிருந்த அந்த சிறப்பும் உயர்வும். ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை போகிறான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம், வஇன்னக லஅலா குலுகின் அதீம். அடுத்து என்ன சொல்ல வருவார்கள்? யாராவது ஒரு காஃபிர் இவரிடத்தில் கேள்வி கேட்டு விட்டால் போதும், ஏன் முஹம்மதை அல்லாஹ் தூதராக ஆக்க வேண்டும், வேறு யாரையும் தூதராக ஆக்கி இருக்க கூடாதா? என்ன பதில் சொல்வார்கள்? என்ன பதில் சொல்வார்கள்? எங்க யார் அனுப்பினாலும் அப்படித்தானே ஒரு கேள்வி கேட்பீங்க. இதிலிருந்து என்ன பிரிய வரும்? இந்த வாசகத்திலிருந்து என்ன பிரிய வரும்? அதாவது இதிலிருந்து என்ன எடுப்பாங்க? என்ன பதில்? யாராவது ஒரு ஆள் அனுப்பணும், எப்படி அனுப்பினாலும் நீங்க கேட்கலாம், ஏன் இவர் அனுப்பக்கூடாதா, அவர் அனுப்பக்கூடாதான்னு சொல்லிட்டு. அப்படித்தாங்க முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்பிட்டான், முடிஞ்சு போச்சுங்க, அதோட விட்டுருங்க. மஅதல்லாஹ், இப்படி சொன்னால் ஒருவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? சொல்லுங்க பிரதர், முஸ்லீமா இருக்க முடியுமா? ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இதுவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிமுடைய பிரார்த்தனை நான். இப்ராஹிம் நபி காபாவை கட்டிய போது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், ரப்பனா வபஅஸ் மின்ஹும் وَبَعَثَ فِيهِمْ رَسُولًا مِنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. யா அல்லாஹ், இந்த அரபு குலத்திலே இவர்களுக்கு உன் வேதத்தை போதிக்கின்ற, ஞானத்தை போதிக்கின்ற, இவர்களை குணப்படுத்துகின்ற, சுத்தப்படுத்துகின்ற ஒரு நபியை இவர்களுக்கு அனுப்பு என்று. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அரபி மொழிக்கென்று தனி சிறப்பு இருக்கிறது, தனி உயர்வு இருக்கிறது, தனி கண்ணியம் இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ், கண்ணியமிக்க தன் புத்தகத்திற்கு சிறந்த கண்ணியமிக்க ஒரு மொழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது மூமின்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானாகும். இதற்கு மாற்றமான எந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்து நிராகரிக்கப்பட வேண்டிய, மறுக்கப்பட வேண்டிய கருத்தாகும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, இவர்களுடைய தமிழாக்கமும் சரி, குர்ஆனுடைய தமிழாக்கமும் சரி, அந்த தமிழாக்கத்திற்கு இவர்கள் கொடுத்திருக்கிற பல அடிக்குறிப்புகள், பல முரண்பட்ட தகவல்களையும், பல ஈமானிய நம்பிக்கையை சிதறடிக்கக்கூடிய கருத்துகளையும் உள்ளடக்கி இருக்கின்றன என்பதிலே மார்க்க கல்வியை கற்ற ஆலிம்களுக்கு இடையிலே இரண்டு கருத்துகள் இல்லை. இதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த இடத்திலே மேலும் பதிவு செய்யலாம். முதலாவதாக, அல் ஹுரூஃபுல் முகத்தாஅத்.
குர்ஆனிலே குர்ஆனின் அத்தியாயங்களை ஆரம்பிப்பதற்காக பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்திய அரபி எழுத்துகள் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹா மீம், ஐன் சீன் காஃப், காஃப் ஹா யா ஐன் மீம் சாத் என்ற அல் ஹுரூஃபுல் முகத்தாஅத். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் இந்த தமிழ் தர்ஜமாவில் எழுதியிருப்பதிலும் இவர்கள் பேசியிருக்கிற சீடிகளிலும் பார்க்கும்போது இவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த அல் ஹுரூஃபுல் முகத்தாஅத் என்பதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த அர்த்தமும் கிடையாது, இதற்கு எந்த பொருளுமே கிடையாது. குர்ஆனை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைகளை, இந்த எழுத்துக்களை அல்லாஹ் கூறி ஆரம்பிக்கிறான், அவ்வளவுதான். இது அரபு மக்களிடத்திலே இப்படி ஒரு வழக்கம் இருந்தது, அரபு மக்களிடத்திலே இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. எஸ்யூஎன் சன் என்று சேர்த்து எழுதினால் பொருள் சொல்லலாம். எஸ் ஃபுல் ஸ்டாப், யூ ஃபுல் ஸ்டாப், என் ஃபுல் ஸ்டாப் என்று பிரித்து எழுதினால் அந்த எழுத்துக்களுக்கு பொருள் சொல்ல முடியாது. அப்படித்தான் இந்த எழுத்துக்களும், அவ்வளவுதான் என்று இவர்கள் இந்த தமிழாக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் பேசிய ஒரு சீடியிலே இந்த அல் ஹுரூஃபுல் முகத்தாஅத்தை பற்றி ஒருவர் எழுந்து கேள்வி கேட்கிறார். அதற்கு பி ஜெயனுல் ஆபிதீன் அவர்கள் கூறுகின்ற பதிலை நீங்கள் கூட அந்த சீடியை பார்த்திருந்தால் கேட்டிருக்கலாம். அதாவது குத்துச்சண்டைக்காரன் கோதாவில் இறங்கி குத்துச்சண்டை போடும்போது சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இப்படி கையை காட்டி பாவுலா செய்வான். கம்பு சண்டை போடுபவன் கம்பு சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மைதானத்தை சுற்றி வந்து கம்பை சுழற்றுவான். கராத்தே சண்டை போடுபவன் தனக்கு எதிரிக்கு முன்னால் அந்த சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆக்ஷன் செய்வான். அப்படித்தான் குர்ஆனை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் பாவுலா செய்கிறான். மஹாதல்லா, இவர்கள் பேசிய அந்த சீடியிலே ஹுரூஃபுல் முகத்தாஅத்திற்கு ஒருவர் விளக்கம் கேட்கும் போது அவர் கூறுகிற வார்த்தை அப்படியே மாறாமல் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். இன்று கூட அந்த சீடி யாரிடத்திலாவது இருந்தால் நீங்கள் போட்டு பார்த்தால் நான் கூறுகிற இந்த வாசகம் அப்படியே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் இஸ்லாமிய கிலாபத் இந்தியாவில் இருந்திருக்குமே ஆனால் முஷப்பிஹா அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கக்கூடிய வடிகட்ட கூட்டத்தில் இவர் சேர்க்கப்பட்டு இவருடைய தலை வெட்டப்பட்டிருக்கும். முந்தி குர்ஆனை ஒப்பிடும் போது எதற்கு ஒப்பிட்டு பேசினார்? தேசிய கீதத்திற்கு. எதற்கு? தேசிய கீதத்திற்கு குர்ஆனை ஒப்பிடுகிறார். இங்கே என்ன சொல்கிறார்? விளையாடக்கூடிய விளையாட்டுக்காரர்களின் அந்த பாவுலாவிற்கு குர்ஆனில் உள்ள ஹுரூஃபுல் முகத்தாஅத்தை ஒப்பிடுகிறார். படைத்த ரப்புல் ஆலமீன் தஆல அல்லாஹு அம்மா யகூலுன், விளையாட்டுகள் வீணான விஷயங்களை விட்டு பரிசுத்தமான அந்த அல்லாஹுவை வீண் விளையாட்டாளர்களுடைய விளையாட்டுக்கு ஒப்பிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒன்றை கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்ற இந்த அல் ஹுரூஃபுல் முகத்தாஅத்திற்கு பொருள் இல்லை என்று சொல்கிறாரோ, பொருள் அர்த்தம் இல்லை என்று சொல்கிறாரோ, அவர் அல்லாஹுவின் ஞானத்தை மறுத்தவராவார், அல்லாஹுவின் இல்மை மறுத்தவராவார். இந்த குர்ஆன் சஹாபாக்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதி காட்டினார்கள். சஹாபாக்கள் இந்த எழுத்துக்களை பற்றி கேள்விகள் கேட்டார்களா? கேட்கவில்லை. அப்படியே ஈமான் கொண்டார்கள், அப்படியே ஈமான் கொண்டார்கள், புரிந்ததை கொண்டு ஈமான் கொண்டார்கள். புரியாததை அல்லாஹுடைய இல்மின் பக்கமும் ரசூலுடைய இல்மின் பக்கமும் விட்டுவிட்டார்கள். அதுதானே ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை, அதை விட்டுவிட்டு. இது அந்த காலத்து அரபு மக்களிடத்தில் வழக்கத்தில் இருந்தது. எப்படி? இப்படி எழுத்துக்களை கூறி தங்களுடைய கவிதைகளை ஆரம்பிப்பது. பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம் அப்படி ஒரு அரபி கவிதையை காட்டுங்கள் என்று. இங்கே என்ன எழுதியிருக்கிறார்கள்? இது அரபு மக்களிடத்தில் வழக்கத்தில் இருந்தது என்று எழுதுகிறார்கள். ஒரு வாக்கியம்,
அல்லது ஒரு கவிதை அரபு கவிதை, இப்படி எழுத்துக்களை தனியாக சொல்லப்பட்டு அந்த கவிதைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அல்லது அந்த கட்டுரைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக. இது வெறும் கற்பனை. என்ன கற்பனை? இது அரபு மக்களிடத்தில் முன்னால் இருந்த பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹும் ஆரம்பித்து விட்டான் என்று சொல்வது வெறும் கற்பனையும் குருட்டு வாதமுமே தவிர இது கல்வி அல்ல. சரி, குர்ஆனை விவரித்த சஹாபாக்களில் இருந்து தாபியங்கள், தபு தாபியங்கள், பின்னால் வந்த குர்ஆன் விரிவுரையின் மூத்த அறிஞர்கள் வரை இந்த அல் ஹுருஃபுல் முக்கத்தாத்தை குறித்து இரண்டு கருத்துகள் இருந்தன. ஒன்று, அல்லாஹு அஅலமு பி முராதிஹி பிதாலிக், இதற்கு என்ன கருத்தோ அந்த கருத்தை அல்லாஹ் மிக அறிந்தவன். புரியுதா? அலிஃப் லாம் மீம், இதற்குரிய கருத்தை அல்லாஹ் அறிந்தவன், நான் நம்பிக்கை கொள்கிறேன். இதற்குரிய கருத்தை அல்லாஹ் அறிந்தவன், நான் அப்படியே நம்பிக்கை கொள்கிறேன். இதுதான் சஹாபாக்களில் பெரும்பாலானவர்களிடத்தில் இருந்த இல்ம். சில சஹாபாக்கள், சில தாபிஈன்கள் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் இருந்து ஒரு பெயருடைய ஆரம்பம், அந்த முழு பெயரை சுட்டிக்காட்டக்கூடிய, அந்த முழு பெயரின் பக்கம் இஷாரா செய்யக்கூடிய எழுத்து என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்றால் லத்தீஃப், மீம் என்றால் மஜீத். இந்த இரண்டு கருத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. மூன்றாவது ஒரு கருத்து, இதற்கு அர்த்தம் இல்லை, இதற்கு பொருள் இல்லை என்று மூன்றாவது ஒரு கருத்து சஹாபாக்களிடத்திலே இல்லை. எனவே ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால், ஈமான் கொள்வதாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன் தும்பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொண்டால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன் தும்பிஹி ஃபகத் இஹ்தது. ஆகவே சஹாபாக்களுடைய ஈமான் என்பது குர்ஆனை எப்படி அவர்கள் ஈமான் கொண்டார்களோ, ரசூலை எப்படி ஈமான் கொண்டார்களோ. அப்ப சஹாபாக்கள் குர்ஆனை எப்படி ஈமான் கொண்டார்கள்? அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த அல் ஹுருஃபுல் முக்கத்தாத் என்ற ஆரம்பங்களை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இதனுடைய உண்மை விளக்கத்தை அல்லாஹ் அறிந்தவன் என்று. அல்லது சில சஹாபாக்கள் சில இஸ்முகளின் முன்னால் உள்ள எழுத்துகள் என்று ஈமான் கொண்டார்கள், விளக்கம் சொன்னார்கள். இந்த இரண்டில் ஒன்றுபடிதான் ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர, இதற்கு அர்த்தம் இல்லை என்று சொல்வது ஈமானுக்கு முரண்பட்ட சிந்தனை. அல்லது மற்றவர்களை போன்று ஒரு பாவுலா செய்வதை போன்று மஅதல்லாஹ் சொல்லுவதற்கே உள்ளம் நெருங்கு, உள்ளம் நடுங்குகிறது. இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய வசனத்திலே, அல்லாஹ்வுடைய தன்மையிலே எப்படி அவர்களால் சொல்ல முடிந்தது என்று கூறுவது அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கக்கூடிய தஷ்பீஹ் என்ற வழிகேடாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரண்டாவது கருத்து என்னவென்றால், அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுவிற்குள்ள அழகிய பெயர்கள், அந்த அழகிய பெயர்களிலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து அந்த அழகிய பெயர்களின் பக்கம் இஷாரா செய்யப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு அலிஃப் லாம் மீம் என்றால், அலிஃப் என்பது அல்லாஹ், லாம் என்பது லத்தீஃப், மீம் என்பது மஜீத். அல்லாஹு லத்தீஃபும் மஜீத். இந்த கருத்தை சொல்கிற சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள். இவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இதுவும் ஒரு கருத்தாக சஹாபாக்களிடத்தில் பதியப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய ஈமான் என்னவென்றால், இது அல்லாஹுடைய ரகசியம், அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே வைத்திருக்கிறான், அந்த ரகசியத்தை அப்படியே ஈமான் கொள்வது, இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று நம்பிக்கை கொள்வதுதான் நம்முடைய அடிப்படை என்ற இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. புரியுதுங்களா? புரிஞ்சா? இன்னும் சகோதரர்களே, இவர்களை பொறுத்தவரை இந்த குர்ஆன் என்பது ஒரு அடிப்படை உறுதி செய்யப்பட்ட வேதமாக இவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னடா இவ்வளவு பயங்கரமான ஒரு கருத்தை சாதாரணமாக சொல்ல நினைக்காதீங்க, இதை இவர்களே சொல்வதை பாருங்கள். சூரத்துல் பக்ராவிலே 54வது வசனம், இரண்டாவது அத்தியாயத்தின் 54வது வசனம், இஸ்ரவேலர்கள் காளைக்கன்றை வணங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி வந்தபோது கோபப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது,
இவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காளைக்கன்றை வணங்கியவர்களை எல்லாம் கொன்றுவிடுங்கள் என்று. அதாவது இஸ்ரவேலர்களுடைய சட்டங்கள் என்பது கடுமையானது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் சூரத்துல் பக்ராவில் கடைசி வசனத்தில் நம்ம எப்படி துவா கேட்கிறோம், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தனா ரப்பனா வலா துஹம்மில் அலைனா மா லா தாக்கத்த லனா பிஹி ரப்பனா வலா துஹம்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்த லனா பிஹி. யா அல்லாஹ், முந்திய சமுதாயத்தின் மீது சுமத்திய கடினமான சட்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே, எங்களுக்கு சக்தி இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நம்மை கேட்க சொல்கிறான். இஸ்ரவேலர்களுக்கு கடுமையான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருந்தான் என்றால், யார் காளைக்கன்றை வணங்கினார்களோ வணங்காதவர்கள் வணங்கியவர்களை கொல்ல வேண்டும். சரியா? எப்போதுமே இவர்களுடைய பாணி என்னவென்றால், முதலிலே ஒன்றை வகுத்து விடுவார்கள், இப்படித்தான் சட்டம் என்று. பிறகு அதற்கு ஏற்ப குர்ஆனையும் ஹதீஸையும் வளைக்க முயற்சிப்பார்கள். அப்படி வளைக்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கே அந்த குர்ஆனுடைய வசனத்திற்குள்ள அர்த்தத்தையே கட் பண்ணி விடுவார்கள். இவர்களுடைய அறிவு சட்டம் என்னவென்றால், இஸ்லாமிலே மத சுதந்திரம் இருக்கிறது, இன்றைக்கு முஸ்லீம் ஆகிக்கொள், பிடிக்கவில்லையா நீ திரும்ப மதம் மாறி சென்று விடு, திரும்ப நான்கு நாளை முஸ்லீம் ஆகிக்கொள், பிடிக்கவில்லையா நிராகரித்து விட்டு சென்று விடு. காரணம், இஸ்லாம் மத சுதந்திரத்தை கொடுக்கிறது, அறிவு சுதந்திரத்தை கொடுக்கிறது. யாருக்காக? காஃபிர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களாக ஏற்றிக்கொண்ட சட்டம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன கூறுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சட்டம் என்ன, ஒருவன் முஸ்லீம் ஆகிவிட்டு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரித்து சென்று விட்டால் அவனுடைய சட்டம் என்ன, முஸ்லிம்களுடைய சிறு பிள்ளை கூட சொல்லும் அவர்களை கொல்ல வேண்டும் என்று. முர்த்ததுடைய சட்டம், இவர்கள் ஏற்கனவே முர்த்ததை கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அந்த பத்துக்கணக்கான ஹதீஸுகளை எல்லாம் நிராகரித்து விட்டு, அல்லது இந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் சஹாபாக்களிலிருந்து இன்றைய காலம் வரை வந்த அறிஞர்கள் எல்லோரும் ஏதோ தெரியவில்லை, தப்பாகவே புரிந்து கொண்டார்கள். எப்படி எப்படி வாசகம், சஹாபாக்களிலிருந்து இன்று வரை வந்த அறிஞர்கள் ஏனோ தெரியவில்லை, தப்பாகவே புரிந்து வந்து விட்டார்கள். பாவம், சஹாபாக்களுக்கு அரபி தெரியல, தாபியங்களுக்கு அரபி தெரியல, மார்க்கத்தை புரியக்கூடிய சக்தி கிடையாது, ஏனோ தெரியவில்லை இப்படியே புரிந்து வந்து விட்டார்கள். இப்படி தவறாக புரிந்து லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்து விட்டார்கள். அபூபக்கர் எல்லாம் கொலை செஞ்சாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முர்த்ததானவங்களை கொலை செஞ்சாங்களா இல்லையா? ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று மதம் மாறியவர்களை கொலை செய்தார்களா இல்லையா? லட்சக்கணக்கான மக்களை சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து கொன்று கூச்சிட்டாங்க, ஹதீஸை தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நான் வந்து கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு இந்த ஹதீஸ, உங்களுக்கு இந்த ஹதீஸ நான் சரியா புரிய வைக்க போறேன். என்ன சொல்ல வருகிறார்கள், மஅதல்லாஹ். சரி விடுங்க, அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது தனியா போயிட்டு இருக்கோம். அப்ப ஏற்கனவே சட்டம் வகுத்துட்டாங்க, இப்ப இஸ்ரவேலர்கள் காளைக்கன்றை வணங்கி மதம் மாறியவர்களை கொல்லுங்கள் என்று அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாயிலாக இறக்கிய சட்டத்தை குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். புரிஞ்சுச்சா புரிஞ்சா இல்லையா? மூசா அலைஹி ஸலாம் சொல்கிறார்கள், ஃபதுபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே தௌபா கேளுங்கள். அந்த தௌபா என்னவென்றால், ஃபக்துலு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் கொன்று விடுங்கள். அதாவது வணங்கியவர்களை வணங்காதவர்கள் கொன்று விடுங்கள். அப்ப என்ன ஆச்சு, முர்த்ததை கொல்ல வேண்டும் என்ற சட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஷரியத்தில் மட்டும் இல்லை, முந்தைய உம்மத்திலும் இந்த சட்டம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த சட்டத்தை தான் கொடுத்திருந்தான் என்பது உறுதியாகிறதா இல்லையா? சரி, ஏற்கனவே ஹதீஸ் எல்லாம் மறுத்துட்டாங்க, அல்லது ஹதீஸுக்கெல்லாம் சஹாபாக்கள் இருந்து தாபியன்கள் வரை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க என்று போட்டாச்சு. அடுத்து இப்ப குர்ஆன்லயே வருது முர்த்ததை கொல்லணும்னு சொல்லி, இப்ப என்ன செய்யறது? புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன செய்யறது அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சத்தியத்தை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை கூறுகிறோமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்களுடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, உங்களுக்கு பல பேர் கேட்டிருக்கலாம், ஏன்னப்பா இந்த உமர் ஷெரீஃபுக்கு வேற வேலை இல்லையா, எப்ப பார்த்தாலும் இவரை குறை சொல்றதான்னு சொல்லிட்டு சில பேர் கூட போன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. எதற்காக வேண்டி? அல்லாஹுடைய மார்க்கத்தில் உள்ள ரோஷத்திற்காக வேண்டியே தவிர வேறு எந்த விதமான தனிப்பட்ட நோக்கமும் இல்லை. என்ன தெரியுமா எழுதுறாங்க? ஏங்க இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது கோபத்துல படா செத்துப்படா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. புரியுதா? கோபத்துல தொலைஞ்சுப்படா, எங்கேயாவது செத்து தொலைஞ்சுப்படா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தர் தப்பு பண்ணா கோபத்துல, அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆன் அதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய ஒவ்வொரு வாசகமும் சட்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வேதம் இல்லை என்று இவர்கள் சொல்ல வருகிறார்கள். சரிங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கோபத்தில் சொல்லியிருந்தா அல்லாஹ் சும்மா விட்டுருப்பானா? ஏன் மூசா இப்படி சொன்னேன், நான் சொல்லாத ஏன் சொன்ன, நல்லா தண்டிப்பானா இல்லையா? தண்டிப்பானா இல்லையா? ஒரு நபி அல்லாஹ் விரும்பாததை சொல்லிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? தண்டித்து விடுவான், திருத்தி விடுவான். அதுதான் நபி என்பதற்கு அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குருடர் வந்தபோது அவரை புறக்கணித்தார்கள். நீ கொஞ்சம் போயிடுங்க, நான் முதல்ல இவர்களுக்கு பேசி இவர்களிடத்தில் பேசிக்கிறேன், அப்புறம் குருடர் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்க்கு பிடிக்கல, கண்டிச்சானா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நாளைக்கு வாங்க பதில் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் கண்டிச்சானா இல்லையா? கண்டிச்சானா இல்லையா? ஒரு நபி அல்லாஹ் விரும்பாத செயலை செய்தால் உடனே அல்லாஹ் திருத்தி விடுவான் அவரை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் விரும்பாத கூற்றை கூறியிருந்தால் அல்லது கோபத்தின் அடிப்படையிலே அர்த்தம் இல்லாமல் சொல்லி இருந்தால் அல்லாஹ் அதை கண்டிப்பான். இப்படியெல்லாம் நீர் பேச, சாதாரண மனிதன் பேசலாம், நீர் பேசலாமா? சரி, இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. எங்க கண்ணியத்திற்குரிய வஹி இறக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரசூல், ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அத்தகைய நபியை சாதாரண ஒரு மனிதனுடைய அவருடைய கோபத்தை, அதுவும் அந்த கோபம் எதற்காக? தனக்காக வேண்டி கோபப்பட்டார்களா? தன்னுடைய தனக்காக கோபப்பட்டார்களா? எதற்காக? இவ்வளவு தெளிவான அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு கேவலம் ஒரு காளை கன்றை கடவுளாக வணங்கி விட்டீர்களே, அல்லாஹ்வின் அற்கொடையை புறக்கணித்து விட்டீர்களே என்ற தௌஹீதுடைய கோபம். இதை என்ன சொல்றாங்க இவங்க? சும்மா ஒரு தனி மனிதன் ஏதோ ஒரு தன்னுடைய சுய விருப்பத்துக்காக கோபத்தாபப்பட்டது போல சொல்லுகிறார்கள். இவர்கள் எழுதக்கூடிய வாசகத்தை பாருங்கள். இங்க பாருங்க, உங்களையே கொன்று விடுங்கள் என்று மூசா நபி அவர்கள் கூறியதை அதன் நேரடி பொருளில் பெரும்பாலான விரிவுரையாளர்கள் விளங்கியுள்ளார்கள். ஆனா அதெல்லாம் தப்பு. எப்படி? பெரும்பாலான விரிவுரையாளர்கள் மட்டுமல்ல, இவரை தவிர எந்த விரிவுரையாளரும் சரி இதற்கு மாற்றமான அர்த்தத்தை எழுதவில்லை. பெரும்பாலானவர்கள் சஹாபாக்களிலிருந்து தாபிஈன்களிலிருந்து இவரை தவிர, இந்த நூற்றாண்டிலே வந்த இவரை தவிர எந்த ஒரு அறிஞரும் இந்த வாசகத்திற்கு நேரடியான பொருளைத்தான் கொண்டிருக்கிறார்கள். இவரை தவிர என்ன தெரியுமா எழுதுறாங்க? இப்பாருங்க, அப்படி அந்த சம்பவத்தை எழுதிக்கிட்டே வந்துட்டு, தமது சமுதாயத்தினர் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக நடந்து கொண்டதை மூசா நபி அவர்கள் கண்டபின் கடுமையாக கோபம் கொண்டார்கள். தமது கையில் உள்ள வேதத்தையே அவர்கள் கீழே போடும் அளவுக்கு அவர்களின் கோபம் இருந்தது. அதாவது இந்த மூசா நபி சொன்ன வாசகத்தை, தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக வேண்டி அவங்க கோபம் எவ்வளவு உச்சத்தில் இருந்துச்சுன்னு பாருங்க. வேதத்தை கூட கீழே போட்டாங்க. புரியுதா? அப்புறம் கொண்டு வர்றாரு பாருங்க. மேலும் தமது சகோதரரும் சக நபியுமான ஹாரூனை பிடித்து இழுத்து அடிக்கும் அளவுக்கு அவருடைய கோபம் இருந்தது. இவ்வாறு கடுமையாக கோபம் கண்ட நிலையில் செத்து தொலையுங்கள் என்று கூறுவது மனிதரின் இயல்பாக உள்ளது. அந்த என்று கூறுவது மனிதரின் இயல்பாக உள்ளது. மரணித்து விடுங்கள் என்ற பொருளை நினைத்துக் கொண்டு இவ்வாறு கூறுவதில்லை. கோபத்தை வெளிப்படுத்தவே இவ்வாறு கூறுகிறோம். மூசா நபியின் இந்த கூற்றையும் இவ்வாறே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். யார் சொல்றது அந்த சிலரு? இவரை தவிர ஒரு பேரை காட்டு, ஒரு சஹாபி பேரை காட்டு, ஒரு தாபியுடைய பேரை காட்டு. இந்த குரான் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து குரானுக்கு விரிவுரை கொடுத்து வருகின்ற ஏதாவது ஒரு சிறந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தருடைய பேரை சொல்லு, சொல்லிட்டு இதுதான் ஏற்புடையதாக உள்ளது, இதுதான் ஏற்புடையதாக உள்ளது. ஏனென்றால் தற்கொலை செய்து கொள்ளுமாறு இறை தூதர்கள் கட்டளையிட்டிருக்க முடியாது.
என்ன தற்கொலையை செய்ய சொல்றாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலா தத்துலு அன்ஃபுசக்கும். அதே போல இதே சூரத் பனி இஸ்ராயில்ல அல்லாஹ் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களை கொன்று கொள்ளாதீர்கள், உங்களை உங்களுடைய குடும்பத்திலிருந்து வெளியேற்றாதீர்கள் என்று நான் உங்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கினேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது உங்களில் ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தாரை கொள்ளாதீர்கள், ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தாரை ஊரிலிருந்து வெளியேற்றாதீர்கள். ஏன்னா நீ அவனை கொள்றது உன்னையே கொள்ற மாதிரி, நாளைக்கு இன்று உலகத்திலேயோ அல்லது மறுமையிலேயோ பழிக்கு பழி உன்னை கொல்லப்படும், அல்லது மறுமையில தண்ணனை அனுபவிப்பி உன்னை நீயே நாசத்தில் தள்ளி கொள்வது. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, அப்ப குர்ஆன்ல சொல்லப்பட்ட பல விஷயங்களை நம்ம அப்படியே நேரடியா எடுத்துக்கொள்ள கூடாது, இவர்கள் விளக்கம் கொடுக்கணும், அந்த விளக்கத்துக்கு பின்னாடிதான் அது உண்மையிலேயே அதனுடைய பொருள் நாடி சொல்லப்பட்டதா அல்லது விளையாட்டா சொல்லப்பட்டதா கோபத்தில் சொல்லப்பட்டதா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஒரு மூமின் நம்ப முடியுமா? இந்த கருத்தை ஒரு மூமின் நம்ப முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் வேதத்திலே சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையானது, ஜித்துன், அது வீணானது அல்ல, அது கருத்தை நாடி தெளிவாக சொல்லப்பட்டது என்று நம்புவதுதானே ஈமான். அதை விட்டுட்டு சும்மா கோபத்தில் சொல்லப்பட்டது, அதனுடைய அர்த்தம் அங்கே நோக்கம் இல்லை என்று சொல்வது குர்ஆனை மறுக்கிற தகவலாகும், குர்ஆனை மறுக்கிற செய்தியாகும். சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் 87வது வசனம், நாம் கூறுகின்ற எந்த செய்தியும் ஒரு சாதாரணமான செய்தி அல்ல, மிகவும் விபரீதமான செய்தி. இதில் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், இந்த சூரத்துல் அம்பியாவுடைய 87வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வதன்னூனி இத் தஹப முகாதிபன் ஃபதன்ன அல்ல நக்திர அலைஹி. நூனுடையவர் கோபமாக சென்றார். யாரிடத்திலே கோபித்து சென்றார்? தப்பு. ஏன்னா அந்த பயானை கேட்டதுனால நீங்க இந்த பதிலை சொல்றீங்க. தன் சமூகத்தாரிடத்திலே கோபித்து சென்றார். அல்லாஹ்விடத்திலே கோபிப்பது குஃபுர், இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வை கோபிக்கிறது என்னங்க? இறை நிராகரிப்பு. புரியுதா? முகாதிபன் கோபித்து சென்றார் என்றுதான் அல்லாஹ் எழுதுகிறார், அல்லாஹ் கூறுகிறார். யாரிடத்திலே கோபித்து? கௌமிடத்திலே கோபித்து. இவ்வளவு சொல்லியும் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்களே. அல்லாஹ்வுடைய வேதனை கண்ணுக்கு முன்னாடி வர்றது தெரிஞ்சும் இன்னும் என் வீட்டுக்கு வந்து ஈமானை தெரியப்படுத்தலை என்று சொல்லி வெளியே போறாங்க. ஆனா இவர்கள் செய்கின்ற மறைகூறும் இறை தூதர்கள் என்ன சொல்றாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்களா? அல்லாஹ்ட்ட கோச்சிட்டு போயிட்டாங்க. மஹாத் அல்லாஹ். ஒரு நபியை இவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய புரிதல் பாருங்க. எங்க ஒரு முஸ்லீம் அல்லாஹ்ட்ட கோபிப்பானாங்க? கோபிக்கலாமா? அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாகலாமா? கோபம்னா என்ன? நிராசையாகும் போது வர்றது. ஒருத்தட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. போயா நீ செய்யட்டே என்ன அப்பயா? கோபப்படுவானா இல்லையா? மனதில வெறுப்பு கொள்வானா இல்லையா? மனதில அல்லாஹுவை வெறுப்பு கொள்வது கோபம் என்பது எப்போது வரும்? மனதில வெறுப்பு ஏற்படுவது வரும். அல்லாஹுவை கோபிப்பது குஃபர். ஒரு நபியை இவர்கள் விளங்கி வைத்திருக்கின்ற விளக்கத்தை பாருங்கள். அடுத்து ஃபதன்ன அல்ல நக்திர அலைஹி, அவர் எண்ணிக்கொண்டார் நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் என்று. அதாவது ஒரு நபி அல்லாஹ்வை எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? நம்ம இப்ப ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுவோம், அல்லாஹ்வால நம்மளை பிடிக்க முடியாது, எஸ்கேப் ஆயிடலாம். இது ஈமானா? ஒரு நபியை பற்றிய ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையாக இது இருக்க முடியுமா? ஃபதன்ன அல்ல நக்திர அலைஹி, லன் நக்திர. ஒன்று, இவருக்கு அரபி ஞானம் இல்லை என்று கூறணும். இல்லை, அரபி ஞானம் தெரிகிறது, அரபி அகராதியை பார்த்து ஒரு எழுத்துக்கு ஒரு வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்களை தெரிந்து கொள்ள இவருக்கு சக்தி இருக்கிறது, இருந்தும் இந்த அர்த்தத்தை இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இறை நிராகரிப்பை தவிர வேறொன்றை இவர் மறைத்து வைத்திருக்கவில்லை என்பதுதான் அங்கே உறுதி. ஒன்று, அறியாமையா இருக்கணும். இல்ல, தெரிஞ்சு இப்படி செஞ்சேன்னு சொன்னா அது குஃப்ரை தவிர வேறொன்றாக இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, ஒரு நபி அல்லாஹுவால் என்னை தண்டிக்க முடியாது, என்னை பிடிக்க முடியாது என்று எண்ணுவார் என்று நம்புவது குஃபர். புரியுதா? ஒரு முஸ்லீம் சாதாரணமா நம்பலாமா? அல்லாஹு தாலாவால் அவனுடைய படைப்பினங்களை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதையா நபி போதிக்கிறார்கள்? நபியுடைய போதனையே என்ன? ஒரு நபி நபியாக அனுப்பப்படும் போது அவர்களுடைய போதனை என்ன? அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்னால் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தண்டிக்க நாடினால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. யா மகனே, நீ மலை மேல் ஏறிக்கொண்டால் என்ன? லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹிம ரப்பி. என் இறைவன் யாரின் மீது கருணை காட்டுகிறானோ அவரை தவிர வேறு யாரும் தப்பிக்க முடியாதப்பா என்றுதான் ஒரு நபி சொல்வாரே தவிர தானும் அப்படித்தான் விளங்குவார். யா அல்லாஹ் என்னை ரட்சித்துக்கொள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள் என்று. என்ன சொல்றாங்க? அல்லாஹுவால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நக்திர அலைஹி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாசகத்தினுடைய சரியான பொருள் என்னவென்றால் லன் நக்திர. அரப் குர்ஆனிலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும். வல்லாஹு யபுஸுத்து ரிஸ்க லிமன் யஷாவு வ யக்திர். அல்லாஹ் நாடியவருக்கு ரிஸ்கை விசாலப்படுத்துவான், நாடியவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான், சுருக்கி விடுவான். யக்திர் யக்திர் கதர யக்திரு குத்ரதன் கதர யக்திரு கத்ரன். குத்ரதன் என்றால் சக்தி பெறுதல், கதிரன் என்றால் நெருக்கி விடுதல். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போகும் பொழுது தன்னுடைய மக்கள் மேல கோபிச்சுக்கிட்டு போறாங்க. அப்ப கோபிக்கும் போது அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வைத்தார்கள். எப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய வஹி வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அதாபு வந்துடும் அல்லாஹ் சொன்னா, அதனுடைய அடையாளங்கள் தெரிஞ்சிருச்சு, அதாபு கண்டிப்பா மூணு நாள்ல வரப்போகுது. சரி, இந்த மக்கள் அழிஞ்சிட போறாங்க, சரி நம்ம இதை விட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவோம், அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான், அல்லாஹ் எனக்கு நெருக்கடியை ஏற்படுத்த மாட்டான், இந்த ஊரை விட்டு நான் போகும்போது அல்லாஹ் எனக்கு ஒரு விசாலத்தை கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான். புரியுதா? புரியுதா இல்லையா? அல்லாஹ் எனக்கு ஒரு விசாலத்தை கொடுப்பான், என் மீது இந்த பூமியை நெருக்கடியாக ஆக்கிவிட மாட்டான், அவனுடைய கருணையை என் மீது நெருக்கடியில் ஆக்கிவிட மாட்டான் என்று நல்லெண்ணம் வைத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியேறினார்கள். இதுதான் சஹாபாக்கள் சொல்கிற விளக்கம். இதுதான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், குர்ஆனுக்கு தஃப்ஸீர் எழுதிய அத்தனை மார்க்க அறிஞர்களும் சொல்கிற விளக்கம். இவரை தவிர இவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுக்கு என் மேல சக்தி இல்லை நினைச்சுக்கிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போனாரு. மஅதல்லாஹ். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இது போன்று ஈமானிய ஈமானை ஈமானுடைய அந்த நன்மைகளை பாழ்படுத்தக்கூடிய ஏராளமான செய்திகளும் ஏராளமான தகவல்களும் இவருடைய இந்த தர்ஜுமாவிலும், இந்த தர்ஜுமாவிற்கு விளக்கமாக குறிப்புகளாக எழுதிய இவருடைய பின் குறிப்புகளிலும் நிரம்பி கிடப்பதால் பொதுவான மக்கள் இவருடைய தர்ஜுமாவை படிப்பதை தவிர்க்க வேண்டும், இதை புறக்கணிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். இந்த கரெக்டாக சொல்ல வச்சும் போயிட்டோம். இந்த விஷயத்துக்கு நம்ம ஏற்கனவே அந்த குர்ஆனில் விளையாடும் குழப்பவாதி என்ற பேச்சை பேசும்போது கூட கூறியிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் உதாரணத்தையும் லாஜிக்கையும் கொண்டு வரக்கூடிய இவர்கள், இவர்களுடைய அறிவை அல்லாஹு தாலா எப்படி மழுங்க வைத்து விடுகிறான்? நான் இந்த தர்ஜுமாவை எடுத்து இவர்களுக்கு இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போது கேட்டேன், இதோ பாருங்கள், பி ஃபுல் ஸ்டாப் ஜெயினுல் ஆபிதீன் என்று இருக்கிறது, இந்த பிக்கு அர்த்தம் இருக்கிறதா இல்லையா என்று. என்ன பி ஃபுல் ஸ்டாப் ஜெயினுல் ஆபிதீன் என்று இருக்கிறது, இந்த பிக்கு அர்த்தம் இருக்கிறதா இல்லையா? இவர்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு தனி எழுத்துக்கும் ஒரு முழு பெயருடைய அர்த்தம் இருக்கும். ஆனால் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் பொருந்தி இந்த குர்ஆனின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய இந்த குர்ஆனில் உள்ள தனி எழுத்துக்களுக்கு மட்டும் பொருள் இருக்காது, பாவுலாவா? என்ன முட்டாள்தனமான கருத்து! அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.